தென்றல் ஆகஸ்ட் 2010 ஹரிமொழி பகுதியில் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் எழுதியுள்ள பேராசிரியர் நினைவுகள் சொல்லை கடந்தா சொல்லோடு கலந்தா என்ற கட்டுரை. கவிதை ஏன் எழுத்தின் எந்த வடிவமானாலும் தான் சொல்ல விழைவது இன்னது என்பதை பற்றிய தோராயமான தெளிவு எழுதுபவனுக்கு குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். இது ஆசிரியர் நாகநந்தி விடாமல் வலியுறுத்தி வந்த கருத்து. இன்னதை சொல்ல போகிறோம் என்ற இலக்கை மனத்துக்குள் நிறுத்தாமல் ஏதோ ஓரிடத்தில் ஏதோ ஒரு சொல்லை போட்டு தொடங்கிவிட்டு அதன் பின்னர் அதற்கிணங்க சொற்களை கோத்துக்கொண்டே இயங்கும் கவிப்போக்குக்கு எதிரானவர் அவர். சிலர் சொல்ல நன்றாக இருக்கிறது, கேட்க நன்றாக இருக்கிறது என்ற ரீதியில் சொற்களை இட்டு தொடங்குவார்கள். பின்னர் கவிதை அதன் போக்கில் வளரும். இப்படிப்பட்ட சமயங்களிலும் அரிதாக ஒரு சில கவிதைகள் ஆழமானவையாக அமைவதும் உண்டு. அது அந்தந்த தனிப்பட்ட கவிஞனுடைய அனுபவம், பயிற்சி, சிந்தனை ஓட்டம் ஆகியவற்றை சார்ந்தது. அப்படி அல்லாமல் எங்கோ ஓரிடத்தில் தொடர்ந்து எப்படி வழி நடத்துவது என்று அறியாமல் தகத்த காயமாய் ஜார்ஜ் வல்யமாய் என்பன போன்ற கவர்ச்சிகரமான சொற்களால் கவிதையை நிரப்புவர்களும் உண்டு. கண்ணுக்குள் விழுந்துவிட்ட காந்த புலன்களினால் காணாமல் போய் தொலைந்த என் சுயம் என்றெல்லாம் வார்த்தை கோத்து சொற்சிலம்பம் ஆடுபவர்களும் உண்டு. இந்த வகை கவிதைகள் அல்லது எழுத்தின் மற்ற வடிவங்கள் எல்லோராலும் மேற்கொள்ள முடியாதவை. இடையில் சுழித்தோடும் நதிக்கு மேலே இரண்டு மலைச்சிகரங்களுக்கு நடுவில் கயிறு கட்டி அதன் மேல் நடக்கும் அளவுக்கு பயிற்சி உள்ளவன் செய்ய வேண்டிய ஒன்றை சுவரை பிடித்து கொண்டு நடைபயிலும் நிலையில் செய்ய முடியாததை போன்றது. இப்படிப்பட்ட முயற்சிகளுக்குள் முறையான சிந்தனையை பயிற்சி இல்லாதவர் தன்னை செலுத்திக் கொள்வது என்பார் பேராசிரியர். இப்படி இலக்கில்லாமல் தொடங்கி ஏதோ ஒரு நிச்சயிக்கப்பட்ட இலக்கை தொடுபவர்கள் உண்டு. அவர்கள் மலை சிகரங்களுக்கு இடையில் கயிறு கட்டி அதன் மேல் நடக்க பழகியவர்கள். இந்த இரண்டாவது வகை முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியும். விளைச்சலின் தரம் அந்த எழுத்து முயற்சி தொடங்கப்பட்ட விதத்தை புறந்தள்ளிவிடும். ஆனால் இங்கே வலியுறுத்தப்பட வேண்டியது என்னவென்றால், இப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு அசாத்திய பயிற்சி அவசியம். ஒரு பாலமுரளி கிருஷ்ணா அனாயாசமாக செய்கிற அக்கணப் பிரயோகங்களை எக்ஸ்டெம்போரேனியஸ் எஃப்யூஷன்ஸ் மற்றவர்களால் நினைத்தும் பார்க்க முடியாது என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை இதுவும். நினைத்தால் நினைத்த நேரத்தில் நினைத்த வேகத்தில் அவரால் இசைக்குள் பயணிக்க முடிகிறது என்றால் அதற்கு மிக பல்லாண்டுகளாக மேற்கொண்ட பயிற்சியும் பயிற்சியை தன்வயப்படுத்த அவர் எடுத்த முயற்சியும் எல்லாவற்றுக்கும் மேலே இன்னதென்று விளக்க முடியாத அந்த ஏதோ ஒன்றும் இதனை அருள் என்று அனுபவித்தவர்கள் சொல்கிறார்கள். கலந்ததன் பின்னர்தான் இப்படிப்பட்ட வினாடி நேரத்தில் தொடங்கி மனோபயம் நீடிக்கும் வரை தொடரும் வெளிப்பாடுகள் சாத்தியமாகின்றன. எனவே எழுத்தில் இதுவும் ஒரு வகை. நிரம்பிய பயிற்சியும் சொல் ஆளுமையும் கொண்டவர் மட்டுமே தொட வேண்டிய ஒரு துறை. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆசிரியர் அடிப்படை கட்டுமானம் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டிருந்த விஷயத்துக்கு வருகிறேன். ஒரு நாள் நல்லூர் இலக்கிய வட்ட கவியரங்கம் நடந்து கொண்டிருந்தது. 20களின் தொடக்கத்தில் இருந்த எங்கள் பெரும்பான்மை குழுவில் 40களை கடந்த பெரியவர்களுள் ஒரு சிலரும் இருந்தனர். யாப்பில் தேர்ந்த பயிற்சியும் மரபில் ஊற்றமும் கொண்ட பெரியவர்கள் அப்படிப்பட்ட கவிஞர் ஒருவர் வாசித்துக் கொண்டிருந்தார். ஸ்டாக் இன் ட்ரேட் அல்லது ஸ்டாக் ஃப்ரேசஸ் என்று அறியப்படுவதான சொல்லி சொல்லி நைந்து போன அந்த சொல்லோ அல்லது சொற்றொடரோ தொடர்ந்து நாவுக்கும் பல்லுக்கும் இடையில் அடிபட்டு அவற்றின் பொருள் என்பது மனத்தில் தைக்காமல் பெரும்பாலும் தலைக்கு மேலேயே பறந்து சென்றுவிடும். ஒரு பொருளை வழக்கமாக சொல்லப்படும் சொல்லை விடுத்து வேறொரு வடிவத்தில் சொல்லும் போது அதன் பொருள் தைப்பதை போல் இப்படிப்பட்ட வர்த்தக சந்தை சொற்கூட்டங்கள் தைப்பதில்லை. அது ஒரு பிறம் இருக்க தான் சொல்லும் அந்த சொற்றொடரின் பொருள் இன்னதுதான் என்பதை அதை பயன்படுத்தும் எழுத்தனே கூட உணர தலைப்படாத அளவுக்கு அவை அளவுக்கு அதிகமான பயன்பாட்டால் மழுங்கி போயிருக்கும். அப்படித்தான் அன்று அந்த பெரிய கவிஞர் வாசித்த கவிதையில் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற தொடர் விழுந்திருந்தது. முன்கையிலிருந்து ஜிப்பாவை உயர்த்தி கொண்டு எழுந்தார் ஆசிரியர். ஒரு நிமிடம் என்று இடைமறித்தார். இப்ப சொன்னீங்களே, அந்த தொடரில் உள்ள பயிர்ப்பு என்பதன் பொருள் என்ன என்று நிர்தாட்சண்யமாக கேட்டார். கேள்வி கேட்கும் போது தாட்சண்யமாவது, அதுவும் பேராசிரியர் நாகநந்தியிடம். தடுமாறி போனார் கவிஞர். பொருள் சொல்ல முடியவில்லை, தெரியவில்லை. அவருக்கு என்ன, சபையில் இருந்த எவருக்குமே அந்த சொல்லின் பொருள் தெரியவில்லை. ஒரு கவிஞன் தான் பயன்படுத்தும் சொற்களை பொருளுணர்ந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா என்று அடுத்த கேள்வியை எழுப்பினார். எங்களில் பலருக்கு ஆசிரியரின் இந்த போக்கு அதிர்ச்சியாகவே இருந்தது. அந்த கவிஞரை ஏதோ அவமதித்து விட்டார் என்பது போன்ற பிரமையில் பலர் இருந்தோம். பிறகு பயிர்ப்பு என்ற சொல்லின் விளக்கத்தையும், எப்படி இந்த அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்ற நாற்குணமும் நாற்படையா மெச்சப்பட்டு வந்து மெல்ல மெல்ல தம் பொருளை இழந்து உருவம் மாறி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்பதையெல்லாம் கவியரங்கம் முடிந்து வீடு திரும்பும் போது வழிநெடுக பேசி கொண்டு வந்தார். அதை இன்னொரு முறை சொல்கிறேன். இப்போது பயிர்ப்பு ஏற்படுத்திய சூடும் அதனால் விளைந்த விவாதங்களையும் கொஞ்சம் பார்ப்போம். சம்பந்தப்பட்ட அந்த கவிஞர் பண்பு நிறைந்தவர் என்பதனால் பொருளை அறிய வேண்டும் என்பதற்காகத்தானே சொல்கிறார் என்று அந்த கேள்விக்குரிய ஞானமான இடத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் கொடுத்து விட்டார். இளந்தாளிகளான எங்களுக்குத்தான் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கவிதையில் ஒவ்வொரு சொல்லையும் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்ன என்று முகம் சிவக்க, கழுத்து நரம்பு புடைக்க என் நண்பன் ஒருவன் கேட்டதும் அதற்கு கைகளை மார்புக்கு குறுக்காக கம்பீரமாக கட்டிக்கொண்டு அமைதியாகவும் குறும்பும் கிண்டலும் கலந்த புன்னகையோடும் ஆசிரியர் அவரை ஒரு நிமிடம் உற்று பார்த்ததும் இன்னமும் என் மனத்திரியில் ஆழ பதிந்திருக்கின்றன. கவிதானுபவம் என்பதே சொல் கடந்த ஒன்று. இதில் கவிதையில் ஆழப்பட்டுள்ள ஓரிரு சொற்கள் புரியாமல் போய்விட்டால் என்ன நஷ்டம்? ஏன் ஒவ்வொரு சொல்லையும் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று வலியுறுத்துகிறீர்கள்? கவிதையின் ஓட்டமும் அதன் பொதுவான நடையும் அது உண்டாக்கும் அகச்சூழலுமே பொருளை உணர்த்தி விடுகின்றனவே. சொல் கடந்த அனுபவத்தை அடைய சொல்லதற்கு உணர்ச்சியில் மெய்மறந்து நண்பர் முகம் சிவந்திருந்தார். அமைதியாக கையமர்த்தினார் ஆசிரியர். இந்த வாதம் இருக்குல்ல, கவிதா அனுபவம் என்பது சொல் கடந்தது என்பது அதுவும் சரி, இசை என்பது மொழி கடந்தது என்பதும் சரி. அத் சத்யா எனப்படும் பாதி உண்மைகள். They are subject to conditions and limitations. முதலில் அதை உணர வேண்டும் என்று தொடங்கினார். நீங்கள் திசை மாற்றுகிறீர்கள் என்று தடுத்தார் நண்பர். மீண்டும் அதே குறும்பு புன்னகையுடன் மெலிதாக நீளம் தீட்டப்பட்ட மூக்கு கண்ணாடி வழியாக அவருடைய கண் சிரிப்பது தனியாக தெரியும். தொடர்ந்தார், ஆமா, கவிதை என்பது சொல்லில் இல்லைதான், சொல் கடந்ததுதான். ஆனால் சொல்லால் தானே ஆகியிருக்கிறது. இருங்கள், இன்னொன்று சொல்கிறேன். மாடி என்பது படி இல்லைதான், படி மாடியாகாது. படியேறிவிட்டால் மாடிக்கு போனதாகாது, ஆனால் படியை கடந்தால்தானே மாடிக்கு போக வேண்டும் என்று நிறுத்தினார். இரண்டுக்கும் என்ன தொடர்பு என்று நண்பர் கோபம் தீராமல் வாதித்தார். படியிலேறி படியை கடந்தால்தான் மாடியை அடைய முடியும் என்பது போல் சொல்லிலேறி சொல்லை கடப்பதுதான் நீங்கள் சொல்கின்ற அந்த சொல் கடந்த நிலை. முதலில் படியில் ஏற வேண்டும். அதை போல முதலில் ஒவ்வொரு சொல்லையும் உள்ளே வாங்கி கொள்ள வேண்டும். எங்காவது ஒரு சொல் சரியாக விளங்கிக் கொள்ளப்படாவிட்டால் அனுமானத்தால் உணரப்பட்டல் அந்த அனுமானம் சரியாக இருக்கும் வரை பிழைத்தது. சரியாக இல்லாமலும் போகும் சாத்தியம் ஒன்று இருக்கிறது என்பதையும் உணர வேண்டும். அப்படி சரியாக உணராமல் பிழையாக இதுதான் அதற்கு பொருள் என்று கொள்ளும் சொல் அந்த குறிப்பிட்ட கவிதையின் சாவியாகவும் இருக்கலாம். மைட் பி த கீ டு தி ஹோல் போயம். அங்கே இடறினால் மண்டையில் அடிபடும் என்றார். என்னவோ நழுவல் பாய்ச்சல் காட்டுகிறாரோ என்ற பாவனையில் நண்பர் அவர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார். சிரித்தவாறே தொடர்ந்தார், ஒன்றும் வேணாம், பாரதியின் காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், படிச்சிருக்கீங்க தானே என்றார். பாரதியை போய், அதுவும் காணி நிலம் வேண்டும் பாட்டை போய் படித்திருக்கிறாயா என்று கேட்டதையே அவமானமாக கருதும் பாவனையில் சற்று அடிபட்ட பார்வை பார்த்தார். நண்பர் எம்ஏ படித்தவனை எட்டாம் கிளாஸ் போயிருக்கிறாயா என்று கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது நண்பருக்கு. ஆசிரியர் தொடர்ந்தார், சரி, இதன் பொருள் என்ன? பாரதி பராசக்தியிடம் என்ன கேட்கிறான்? நீங்கள்தான் இன்றில்லை, இங்கே இருக்கும் 15-20 பேரில் யார் வேணும்னாலும் பதில் சொல்லுங்க. பாரதி என்ன வேண்டும் என்று கேட்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லது எல்லோரும் நினைக்கிறார்கள்? என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள் என்றார். காணி நிலம் எங்களை அப்படி ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் என்று நாங்கள் கற்பனை கூட செய்திருக்கவில்லை. அடுத்த முறை சொல்கிறேன். ஹரிகிருஷ்ணன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.